السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. إمام المتقين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. وقال رسول الله صلى الله عليه وسلم: خير النساء نساء الأنصار لم يمنعهن الحياء أن يتفقهن في الدين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கணிக்கக்கூடிய பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை ஆண் பெண் என்று இரண்டு இனங்களாக படைத்திருக்கின்றார். இதற்கு அல்லாஹ் காரணம் சொல்லும்போது, நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்திலே அமைதியையும் நிம்மதியையும் தேடிக்கொள்ளத்தான் நான் மனித இனத்தை ஆண் பெண் என்று இரண்டு இனங்களாக படைத்தேன் என்று சொல்கின்றான். மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே உங்களை நாம் படைத்தோம். அந்த ஒரு ஜோடியிலிருந்து மனித சமுதாயத்தை நாம் பலகி பெருகச் செய்தோம். வபஸ்தமின்குமார் ரிஜாலன் கதீரம் வனிசாஹா என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது, மனித இனம் ஆண் பெண் என்று இரண்டு இனங்களாக படைக்கப்பட்டிருப்பதற்குரிய இன்னொரு காரணத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மனித சமுதாயம் பலகி பெருக வேண்டும், அதனுடைய எண்ணிக்கை ஒரு இடத்திலே ஒரு கட்டத்திலே உறைந்து நின்றுவிடக்கூடாது. மேலும் மேலும் மனித சமுதாயத்தின் எண்ணிக்கை பெருக வேண்டும். அப்படி பெருகும் மனித சமுதாயம் நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண் பெண் என்று இரண்டு இனங்களாக மனித இனம் படைக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹு தஆலா அருள்மொழியான திருக்குறானிலே சொல்கின்றான். இப்படி படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஆணுக்குரிய டியூட்டி கடமைகள் என்ன, பெண்களுக்குரிய கடமைகள் என்ன என்பதையும் அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே நின்று தங்களுடைய கடமைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆணுடைய இடத்தை பெண்ணோ பெண்ணுடைய இடத்தை ஆணோ பிடிக்க முயற்சிக்க கூடாது. வலாத தமன்னுமாகவோ சொல்லவல்லாகு மிகி பாலகமலா பால், உங்களில் ஒருவரை விட இன்னும் அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். அப்படி மேன்மைப்படுத்தி இருப்பதை முன்வைத்து நீங்கள் ஒருவர் இன்னொருவருடைய இடத்தை பிடிப்பதற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள். இருஜாலி நசீவும் நமக்கு தசபு வரிசாய் நசீவும் நமக்கு தசபுன. ஆண்கள் உழைப்பதற்கான கூலி அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது, பெண்கள் உழைப்பதற்கான கூலி அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதிலே அல்லாஹ் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், ஆண்களுக்கென்று நாம் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகள், அவர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நாம் விதித்திருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள் உழைப்பார்களானால் அவர்களுக்கு அதற்குரிய கூலி கிடைக்கும். பெண்களுக்கென்று நாம் வகுத்து வைத்திருக்கக்கூடிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் வாழ்ந்தால் அதற்குரிய கூலி அவர்களுக்கு கிடைத்துவிடப் போகிறது. இதற்காக நீங்கள் கூலி என்று சொல்வது மறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய கூலியை அல்லாஹ் சொல்கின்றான். இதற்காக நீங்கள் ஆண்களை பார்த்து நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது என்பது, அதுபோல பெண்களை பார்த்து நாங்களும் இப்படி செய்யலாம் என்று ஆண்கள் ஆசைப்படுவது என்பது உலகத்தினுடைய அந்த சீரான ஓட்டத்தை சிதைத்துவிடும், குலைத்துவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கின்றான். ஆண்கள் அவர்களுடைய பாதையிலே அவர்களுக்கென்று வகுக்கப்பட்ட வழிமுறைகளிலே செல்ல வேண்டும், பெண்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பணிகளை செய்து அவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அய்யுமா இம்ராத்தின் சொல்லத்து சலாத்தகா சாமத்து ஷரதகா மத்தாத்வாலகா பல் ததுகுல்வின் ஐ அபுவாபின் ஜன்னதி ஷாரத். எந்த பெண் அவள் மீது விதிக்கப்பட்ட கடமைகளை, கடமையான கொள்கைகளை பொழுது, கடமையான நோன்புகளை நோற்று, இறைவன் அவளுக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகளை செய்து அவள் கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றாளோ, அவள் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் உள்ளே நுழையலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படியெல்லாம் சொல்வதன் மூலம் பெண்களுடைய பணி பகுத்து தரப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எல்லைகள் இதுதான், இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் நின்று கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதுபோல ஆண்களுடைய கடமைகளையும் அல்லாஹு தஆலா அருள்மறையே சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய தங்கள் மீது விதிக்கப்பட்ட தனிப்பட்ட கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் என்கின்ற இந்த தனிப்பட்ட கடமைகளை தாண்டி அவர்களுக்கு சமூக கடமைகளும் இருக்கின்றன. அந்த சமூக கடமை என்பது ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது, அதை பாதுகாப்பது, அந்த சமுதாயத்துக்கு நேரக்கூடிய அச்சுறுத்தல்களில் இருந்து அந்த சமுதாயத்தை மீட்பது, எதிரிகளால் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து அந்த சமுதாயத்தை காப்பது, ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுவது, அதை குடும்பத்துக்கு செலவு செய்வது, தன்னை நம்பி தன்னோடு வந்திருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வது, இந்த கடமைகள் எல்லாம் ஆண்களுக்கு அல்லாஹ் சுமத்தியிருக்கக்கூடிய கடமைகள். இதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தமன்னவுமா ஃபதலல்லாஹு பிஹி பாலகும் அலா பாலம். உங்களில் சிலரை விட வேறு சிலரை இறைவன் மேன்மைப்படுத்தி இருப்பது, அதை பார்த்து நீங்கள் அந்த இடத்தை பிடிக்க ஆசைப்படாதீர்கள். பெண்கள் தான் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமா, ஆண்கள் பெற்றுக் கொள்ளக்கூடாதா என்று கேட்பது எப்படி அறிவு போவாததோ, அது ஏற்க முடியாததோ, அது நகைப்புக்கிடமானதோ. பெண்கள் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு அமுதூட்ட வேண்டுமா, ஆண்கள் அமுதூட்டக்கூடாதா என்று கேட்பது எப்படி அறிவுக்கு ஒவ்வாததோ, ஏற்றுக்கொள்ள முடியாததோ. அதே போலத்தான் பெண்களுக்கு என்று அல்லாஹ் சுமத்திருக்கக்கூடிய சில கடமைகளை நாங்கள் செய்தால் என்ன, ஆண்களும் செய்ய வேண்டியதுதானே என்று பெண்கள் பேசுவதும், ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை ஏன் நாங்கள் செய்யக்கூடாதா என்று பெண்கள் கேட்பதும் ஒரு சமுதாயத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வழிமுறை என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக வசனத்திலே சொல்லிக் காட்டுகிறான். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், சூரத்துல் அஹ்சாபிலே, ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிட்டு அல்லாஹ் 10 விதமான தன்மைகளை சொல்கின்றான். இந்த 10 தன்மைகளிலும் ஆண்களும் பெண்களும் ஒத்திருப்பார்கள். ஒருவர் இன்னொருவரோடு போட்டி போட்டுக் கொள்வார்கள். அந்த 10 தன்மைகளிலே இருவரும் சமமானவர்கள் என்பதை விட அந்த சமத்துவத்தை தாண்டி அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் ஈடுபாடு காட்டுவதன் மூலம் ஆண்களை பெண்கள் விஞ்சிவிட முடியும் என்பதையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவுபடுத்தி காட்டும். இன்னல் முஸ்லிமீன் அவர் முஸ்லிமா, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஆண்களும் பெண்களும்,
வல் முக்மினீன வல் முக்மினாத், இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவனுடைய வார்த்தைகளை கேள்வி கேட்காமல், எதிர்கேள்வி கேட்காமல், பகுத்தறிவு கொண்டு அதை உரசாமல், என் அறிவு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எதிர்ச்சவால் பேசாமல், இறைவன் சொல்லிவிட்டான் என்பதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஆண்களும் பெண்களும், இறைவன் சொன்னதற்காக வேண்டி நோன்பு வைக்கின்ற ஆண்களும் பெண்களும், இப்படி எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா 10 விதமான வணக்க வழிபாடுகளை சொல்கின்றான். தங்களுடைய அவயங்களை, மர்ம அவயங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹுவை அதிகமாக துதித்து வழிபடுகின்ற ஆண்களும் பெண்களும், இந்த இபாதத்துகள் 33வது அத்தியாயத்திலே 35வது வசனம், இந்த 10 தன்மைகளிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் போட்டி உண்டு. இதை ஆண்கள் தான் செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இருவரையும் சமத்துவத்தோடு கொண்டு வந்து நிறுத்துகின்றார். இதிலே ஆண்கள் பெண்களோடு போட்டி போடுங்கள், பெண்கள் ஆண்களோடு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா போட்டியின் களம் இதுதான் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். இது அல்லாமல் மற்ற வழிமுறைகளில் ஆண்களோடு பெண்கள் போட்டியிடுவது என்று, பெண்களோடு ஆண்கள் போட்டியிடுவது என்பது ஒரு சமுதாய வாழ்வை சீர்குலைத்துவிடும் என்பதை அல்லாஹும் ரசூலும் பல்வேறு இடங்களிலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். காலத்திலும் ஆண்களோடு நன்மைகளிலே போட்டியிட வேண்டும் என்று சஹாபி பெண்மணிகள் விரும்பியிருக்கின்றார்கள், ஆர்வப்பட்டிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள், மற்ற பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ஆண்களெல்லாம் ஜிஹாதுக்கு வருகிறார்கள், நாங்கள் வரக்கூடாதா என்று கேட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்களுக்கு ஜிஹாத் என்றால் அது ஹஜ் தான் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீங்கள் தாங்கிக் கொள்வதுதான் உங்களுக்குரிய ஜிஹாத் என்று சொன்னார்கள். ஆண்கள் வாழையந்தை போராடி அதனால் கிடைக்கும் நன்மையை நீங்கள் வாழையந்தாமலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பெண்களுக்கு அங்கே உணர்த்துகின்றார்கள். வீட்டிலே கிடந்து, சமையல் கட்டிலே கிடந்து நாங்கள் அல்லல் கொண்டு கொண்டிருக்கின்றோமே, ஆண்கள் எல்லாம் குழப்ப விடுகின்றீர்களே, அந்த அடைய போய் விடுகின்றீர்களே, நாங்கள் வீட்டுக்குள்ளேதான் கிடக்க வேண்டுமா என்று பெண்கள் கேட்பார்களானால், நீங்கள் அப்படி அலையாமல் வீட்டுக்குள் இருந்தே நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதைத்தான் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றார். அதே போல ஒரு கருவை வயிற்றிலே சுமந்து அதை வளர்த்து அதற்காக தியாகம் செய்து வலிகளை தாங்கி அதை பெற்றெடுத்து அமுதூட்டி அது தன்மீது தன்மேலே ஊற்றுகின்ற, தாயின் மேல் கொட்டுகின்ற அசிங்கங்களை துடைத்து கழுவி அதை சீராட்டி வளர்த்து ஒரு நன்மையை தாய் பெற்றுக் கொள்கிறார். இவற்றை எல்லாம் செய்யாமலேயே ஆண் தன்னுடைய மனைவியை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமும், தனக்காக தன் மனைவி பெற்றுக் கொடுத்த குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதன் மூலமும், அவர்களுக்கு பணம் செலவு செலவழிப்பதன் மூலமும் அந்த தாய் பெறுகின்ற நன்மையை தந்தை பெற்றுக் கொள்கின்றான் என்பது, சும்மா இருந்து கொண்டு நன்மை அடைதல் என்பது ஒரு ஆறுதலுக்காக சொல்லப்படுவது அல்ல என்பதை உணர்ந்ததற்காக. நாங்கள் எல்லாம் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வெளியில போய் நன்மையை சம்பாதிக்கிறார்கள் ஆண்கள், இல்ல நீங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் என்ன ஆறுதல் சொல்கிறீர்களா என்று கேட்பார்கள் பெண்கள். இது ஆறுதல் அல்ல, உண்மை. இது எதுபோல் என்றால், நீங்கள் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து அல்லாஹ் சொல்வதை போல சிரமத்துக்கு மேல் சிரமத்தை தாங்கி குழந்தையை பெற்றெடுத்து அமுதூட்டி வளர்த்து அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனாக அவன் நடமாட தொடங்கும் போது தொலைவிலிருந்து பார்த்து கண்குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தாய், இவ்வளவு பாரத்தை சுமந்து அவள் அதற்காக பெறுகின்ற நன்மையை, இது எதையும் செய்யாமல் பணத்தை கொடுத்து மாத்திரம் ஒரு தந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் கூடி, அதுபோலத்தான் தாய்மார்கள் சில இடங்களில் அமைதியாக இருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை மார்க்கம் சொல்கிறது. ஆக பணிகள் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டன, பணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டன. இது தாழ்ந்த பணி, இது உயர்ந்த பணி என்று எதையும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஆண் தான் சம்பாதித்து போடுகிறான், அதனால அவன் ஒரு உயர்ந்த வேலையை செய்கின்றான் என்றோ, இல்ல அவள் வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறாள் அதனால் அவள் தாழ்ந்த வேலையை செய்கின்றாள் என்றோ அல்லாஹ் அதை பிரித்து பார்க்கவில்லை. அது நாம அப்படி பிரித்துக் கொள்ளுகின்றோம். எனவே இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே ஆண்களும் பெண்களும் பணிகள் பிரித்து கொடுக்கப்பட்டவர்கள். அவரவர்கள் அவரவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக எந்த மார்க்கத்திலும் சொல்லாத அளவுக்கு தெளிவாக சொல்லிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போதெல்லாம் இஸ்லாத்தை குறை சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாத்தை பழிக்க வேண்டும், தூற்ற வேண்டும், அதை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெண்களைத்தான் ஆயுதமாக கையில் எடுத்திருக்கின்றார்கள். தமிழகத்திலே இன்னும் அந்த ஆபத்து வரவில்லை. வடநாட்டிலே சில பகுதிகளிலே சில பெண்கள் அமைப்புகள் கூட்டம் போட்டு பள்ளிவாசல்களில் நாங்களும் நண்பராக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்களாம். விளங்குமா? பள்ளிவாசலில் நாங்களும் கமிட்டி மெம்பர்களாக ஆக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. நுழைந்து நுழைந்து வப்பு பொருளை நாங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், கொடுத்தார்கள். பள்ளிவாசலுக்கு நாங்கள் மெம்பராக வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் செய்வது யார் என்று சொன்னால், இந்த உணர்வுகளை எல்லாம் அவளுக்கு ஊட்டுவது யார் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த எண்ணங்கள் வருவதில்லை, வெளியிலிருந்து அவை அவர்களுக்கு திணிக்கப்படுகின்றன. ஏன் இதை நீங்கள் செய்யக்கூடாது, உங்கள் சமுதாயத்தில் ஏன் நீங்கள் சமத்துவத்தை கேட்கக்கூடாது என்று அவர்களுக்கு வெளியிலிருந்து கருத்துக்கள் திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ரெண்டு மூன்று நாளைக்கு கூட முன்னால் கூட நீங்கள் பத்திரிகையிலே பார்த்திருக்கலாம். அது எப்படி ஆண்கள் மாத்திரம் நான்கு திருமணங்களை வரை செய்து கொள்ளலாம் என்று இந்த பலதாரவனத்தை சேலஞ்ச் பண்ணி கேள்விகள் கேட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு பெண்மணி போயிருக்கின்றார். அவர் முஸ்லீம் அல்ல என்பது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல். எவ்வளவு முஸ்லீம் பெண்கள் அதற்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. இவைகளெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் வெளியில் இருந்து நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு திணிக்கப்படுகின்றன. புதுக்கோட்டையிலே ஒரு பெண்மணி இருந்தால், ஷரீஃபா என்பவருடைய பேர், இப்ப கொஞ்ச நாளா பத்திரிகையில் அவருடைய பேச்சை காணோம். அவள் முஸ்லீம் பெண்கள் வசிக்கக்கூடிய இல்லங்களுக்கு கணவன்மார்கள் இல்லாத நேரங்களில், இல்லாத நேரம் என்றால் கணவன்மார்கள் வெளியில உழைப்பதற்காக காலையில 10 மணி 11 மணிக்கு ஆண்கள் பெரும்பாலும் வீட்டில இருக்க மாட்டார்கள். 11 மணி 12 மணிக்கெல்லாம் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள், எங்கேயாவது வேலைக்கு போய்விடுவார்கள். இது மாதிரியான நேரங்களில் கிராமங்களிலே அல்லது நடுத்தர நகர்ப்புறங்களிலே வீடு வீடாக சென்று முஸ்லிம் தெருக்களுக்குள் மகல்லா இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் சென்று வீடு வீடாக போய் குண்டு நோட்டீஸ் கொடுப்பது, பேங்கர்ஸ் கொடுப்பது, அதிலே ஒரு 17, 18, 19 கேள்விகள் அதில் இருக்கும். அது நானும் கூட படித்திருக்கிறேன் அந்த கேள்விகளை எல்லாம். அந்த கேள்வி ஒவ்வொன்றா வரும். உங்களுடைய கணவர் உங்களோட எத்தனை வயது வயதுல மூத்தவர், உங்களை அவர் நீ நான் வா போ என்று சொல்வாரா, வாங்க போங்க என்று சொல்வாரா, உங்களுடைய படிப்பு என்ன, அவருடைய படிப்பு என்ன, உங்களை அவர் எப்போதாவது அடித்திருக்கிறாரா, இதெல்லாம் சரிபாட்ட சொல்லணும். உங்களை எப்போதாவது அவர் அடித்திருக்கின்றாரா, அடிக்கடி அவர் கோபப்படுவாரா? உலகத்தில் உள்ள எந்த பெண்கள்கிட்ட போய் கேட்டாலும் சரிதான், மாப்பிள்ள கோபக்காரன் கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய தாட் ப்ராசஸ் வேற, அவனுடைய தாட் ப்ராசஸ் வேற. ஒரு நாள் வெளியூருக்கு போயிட்டு வந்து நேற்று என்னங்க நடந்ததுன்னு கேட்டா, போனேன் காசு வர வேண்டியது செக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், நாலு வழியில சொல்லி முடிச்சுக்குவாங்க. நீ அவங்க வெளியூருக்கு போனதை போய் ஒரு நாளைக்கு எங்க போயிட்டு வந்து நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, பஸ் ஏறினதுலேருந்து ஆரம்பிச்சு பஸ் டயரில பஞ்சர் ஆனது, டிரைவர் வந்து சட்டை கட்டி போட்டு பஸ் ஓட்டினது, அவன் வந்து இடையில டீ குடிக்க நிப்பாட்டினது, அங்க டீ வந்து எத்தனை ரூபா, நம்ம ஊர்ல 7 ரூபா தான், அங்க 9 ரூபாயா, இந்த எல்லாத்தையும் இந்த தாட் ப்ராசஸ் வரக்கூடிய வித்தியாசம் இருக்கு. இவரே உலகத்தில் எந்த பெண்மணி தன்மை கேட்டாலும் சரி, நான் நீ கணவர் கோபக்காரன் சொல்லுவாங்க. இப்படிதான் அந்த ஒரு கேள்வி வருது, கணவர் கோபக்காரரா, நல்ல குணம், நல்ல குணம் உடையவரா என்ற ஒரு கேள்வி. கடைசியாக கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்றால், நீ உங்கள் இருவருக்கிடையிலே தாம்பத்திய வாழ்வு என்பது நீங்கள் விரும்பும் போதா அவர் விரும்பும் போதா? அதான் கடைசி கேள்வி. நீங்கள் விரும்பும் போது அவர் வருவாரா, அல்லது அவர் விரும்பும் போது நீங்கள் போயாக வேண்டுமா என்பது கடைசி கேள்வி. நான் படிப்பதைத்தான் உங்களுக்கு நிலையாக கற்பனைப்படுத்தி சொல்லவே இல்லை. இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டதான் டிக் பண்ணணும், பாக்ஸ் போட்டிருக்கோம், டிக் பண்ணி கடைசியா கையோடு இருந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஃபார்ம் வீட்டிலே கொடுக்கப்பட்டு இப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டதே கணவனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக. கடைசியாக போகும்போது சொல்வார்கள், இந்த 19 கேள்வியில நீங்க 15 கேள்விக்கு மேல நீங்க டிக் பண்ணிக்கிறத பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய கணவருக்கு அடிமையாக இருந்து சேவகம் செய்வது போலத்தான் தெரிகிறது, ரிசல்ட் அதுதான் என்று மனதில் ஒரு விஷ விதையை ஊன்றிவிட்டு போய்விடுகிறார்கள். இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாம் பகுத்து தந்திருக்கக்கூடிய கடமைகளுக்குள் புகுந்து யாரோ சிலரால் தூண்டிவிடப்பட்டவர்கள் உள்ளே புகுந்து மனதிலே கிளேசங்களை ஏற்படுத்தி குடும்பத்திலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எல்லா பகுதிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல எய்டுவா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, ஆல் இந்தியா டெமோக்ராட்டிக் விமன்ஸ் அசோசியேஷன் எய்டுவா, AIDWA, ஜனநாயக அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தமிழ்ல நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். அதுல கடந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ளாக மாத்திரம் 3.5 லட்சம் முஸ்லிம் பெண்கள் மெம்பராயிருக்காங்க, 3.5 லட்சம் முஸ்லிம் பெண்கள் அதிலே மெம்பராக இருக்கின்றார்கள். அது என்ன அமைப்பு? கடவுள் மறுப்பு தத்துவத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மதம் என்பது ஒரு அப்பி மனிதனுக்கு போதையை தரக்கூடியது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் முஸ்லிம் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளாக 3.5 லட்சம் பேர் மெம்பராக சேர்ந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் அங்கிருந்து என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார்கள், 5 வேளை குழு மன்னா சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் எழுதுவார. அகில இந்திய ஜனநாயக மாத சங்கத்தில் நீங்க கரெக்டா உங்களுடைய போட்டுக்கள் நகைக்கெல்லாம் சகாது கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். கணவர்மார்களுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள், நிச்சயமாக கிடையாது. நாங்கள் போராட்டம் பண்ணும் போதெல்லாம் சோப்பு கொடியை குடிச்சிட்டு முன்னால் நிக்க வேண்டும் என்றுதான் சொல்ல போகிறார்கள். தேவைப்பட்டால் முருகா போட்டுட்டு வாங்க என்று சொல்வார்கள், இல்லையென்றால் கலட்டி விட்டு வாங்க என்றுதான் சொல்ல போகிறார்கள். நம்முடைய அமைப்புகள் அப்படி திரட்ட முடிகிறதா? அதற்காண்டி திரட்டுங்கள் போராட்டம் பண்ணுங்கள் நான் சொல்லல, ஆனால் அப்படி அவர்களை திரட்டக்கூடிய ஒரு தத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் அதை செய்ய முடிகின்றதா என்றால் இயலவில்லை. எதற்காக எய்டுவாதவர்கள் சேர்கிறார்கள், ஜனநாயக மாத திட்டத்தில் ஏன் போய் சேர்கிறார்கள் என்றால் முதலாவது அவருடைய மூளை சலவை செய்யப்படுகிறது, நீங்கள் அடிமையாக நடத்தப்படுகிறீர்கள் என்றவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுடைய கணவன் எப்போது வேண்டுமானாலும் உங்களை விரட்டி விட்டு விடலாம் என்றவர்களுக்கு புகட்டப்படுகிறது. அதை அவர்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் நம்பி ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தை அவர்கள் ஒரு குறைவான மார்க்கம் என்று நினைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த அமைப்புகள் தலையெடுக்கின்றன என்பது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு கவலையான ஒரு விஷயம். முஸ்லிம் பெண்களை வைத்துத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். பிரதாரமணம் என்கிற ஒரு தத்துவம் எங்கிருந்து வருகிறது? உகது போர் நடைபெற்று முடிந்து அதிலே 10% மேற்பட்ட போராளிகள் ஷஹீதாகிவிடுகின்றார்கள். ஷஹீதான போராளிகளுடைய குடும்பத்தினுடைய அவருடைய மனைவிமார்கள் கையெழு நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனாதைகளாகிவிட்டன. ஒரு இளம் வயது பெண்ணு கையிலே சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒரு ஆண் துணை இல்லாமல் கணவனுடைய துணை இல்லாமல் ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்தால் அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அந்த பெண்ணை எப்படி பார்ப்பார்கள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம். எப்படி அவளை பயன்படுத்தலாம் என்று பார்ப்பார்கள், அவளை அடைய என்ன வழி என்று யோசிப்பார்கள். இப்படி இந்த பெண்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை தருவதற்கு தான் நபிகள் நாயகம் சொல்லாத அவர்கள் பலகாரமணம் என்கிற ஒரு தத்துவத்தை அதுவும் உகது போருக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அதையெல்லாம் மறைத்து விட்டு இஸ்லாத்துல எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணலாம் நாம என்று பெண்களுடைய மனதிலே விஷவித்துக்களை விதைக்கின்றார்கள். இதற்காக வந்து கொடுக்கப்படக்கூடிய கவுண்டருக்கு பாருங்க, நம்ம செயல் வந்து கொடுக்கப்படக்கூடிய விளக்கங்கள் இவற்றில் எதுவும் பெண்களுடைய காதுகளுக்கு போய்விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். பெரிய பெரிய மீடியாக்களில் எந்த விளக்கமும் வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள். ரொம்ப எளிதாக மிக மிக எளிதாக அவருடைய காதுகளில் இஸ்ராக்கை பற்றிய தவறான தகவல்களை புகுத்தி விடுகின்றார்கள். இதற்கெல்லாம் நம்மிடத்திலே என்ன மாற்று இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இதுக்கெல்லாம் என்ன மாற்று இருக்கிறது யோசித்து பாருங்கள். முத்தலாக விஷயத்துக்காக நீதிமன்றத்துக்கு போனது யாரு? நம்ம குடும்பத்திலிருந்தே ஒரு பெண் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. முஸ்லீம் குடும்பத்திலிருந்தே ஒரு பெண்ணை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிகிறது இஸ்லாத்துக்கு எதிராக வழக்கு கொடுப்பதற்கு. அதுபோல சீஃப் காந்தியினுடைய அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்ல போட்டு அவர் இனிமேல் உலாவுக்கு தபால் கொடுக்க முடியாது என்ற நிலையை இங்க தமிழ்நாட்டில் உருவாக்குறது யாரு? ஒரு முஸ்லிம் பெண்ணு தான். சீமாஜியுடைய அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணதுனால இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் தேவைப்படக்கூடிய கணவனுடைய கொடுமை அல்லது மனைவியினுடைய கொடுமை என்ற அளவில் தேவைப்படக்கூடிய தலாக்குகள் கூட நடத்த முடியாத ஒரு நிலை. அத்தியாவசியமான உலா கூட பெற முடியாத ஒரு நிலை. நீதிமன்றத்துக்கு போனால் வழக்குகளை இழுத்தெடுக்கின்றார்கள். வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இதுவரைக்கும் பீஸ் கிடைக்க வரைக்கும் உங்களை விடக்கூடாது. இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? இதற்கு இடையில் ஏற்படக்கூடிய இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிணக்குகளை யார் சரி செய்வது? இவர்களெல்லாம் சமுதாயத்தில் விலகி வரக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துக்கள். இது எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கற்பனை செய்து பார்த்ததற்கே பயமாக இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் எதிரிகளின் கையிலே ஒப்படைத்து விடக் கூடாது என்கிற ஒரு பாடத்தை சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு நாம் புகட்ட வேண்டும். இஸ்லாம் பெண்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தது என்று பாடம் நடத்திய காலமெல்லாம் போச்சு, இனிமே அது தேவையே இல்லை. இஸ்லாம் பெண்களை எப்படி பாதுகாத்துச்சு? பெண்கள் இஸ்லாத்தை எப்படி பாதுகாப்பது? இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்துகளில் இருந்து பெண்கள் களத்துக்கு வந்து இஸ்லாத்தை எப்படி பாதுகாப்பது? எதிரிகளின் கையிலே சிக்காமல் இருப்பது எப்படி என்ற பாடத்தை நம்முடைய சோதனைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு, கணவன்மார்களுக்கு கட்டுப்படுவது எப்படி என்று இனிமேல் தனியாக ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு மனைவியை எப்படி கண்ணியமாக நடத்த பழகுவது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லி கொடுக்காமல் வயசு வயசுக்கு வந்துட்டான் கல்யாணம் பண்ணு வைக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனைகளும் நடக்கின்றன. அந்த காலத்தில் எல்லாம் பிள்ளைங்களை ஒரு வயசுக்கு வந்தவுடனே வீட்டிலே தாயோடுதான் அந்த பிள்ளைங்க இருக்கும். தாய் வந்து தன்னுடைய கணவனுக்கு, அதாவது பாப்பாவுக்கு எப்படியெல்லாம் பணிவிட பண்றாங்கிறத அந்த குழந்தை உட்கார்ந்து பார்க்கும். 16 வயசு 17 வயசு குழந்தை புள்ள உட்கார்ந்து பார்க்கும். 9 மணி ஆச்சா, மாப்பா இப்ப வந்துருவாரு, சீக்கிரம் அடுப்பு பத்தவை, மாவை குழந்தை ஒட்டி சுடு, லேட்டாச்சு பசியோட வருவாரு பாப்பா அப்படின்னு இந்த நடைமுறை வாழ்க்கையை வாழ்ந்து தாய் காட்டினதுனால அந்த பிள்ளைய திருமணம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் அதே பழக்கம் அவளுக்கு வருது. 9 மணி ஆச்சா கணவன் வீட்டுக்கு வருவான், ரொட்டி சுட்டு வைக்கணும். வந்தோடனே பாப்பா உள்ள வீட்டுக்கு வந்தோடனே அம்மா காப்பா தண்ணி குடிக்கிறதா, டீ வேணுமான். இதே நடைமுறைக்கு பார்த்த பிள்ளைங்க கணவன் 9 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது கேக்குது. இப்ப அப்படி இல்லை, பிள்ளைங்களுக்கு நிறைய வேலைகளை நாமளே முடிச்சிட்டோம். வெளியில படிப்புன்னு சொல்றோம், டியூஷன் என்னெல்லாமோ சொல்லி வேலையை கொடுத்துட்டோம். ஒரு வேலையை கொடுக்காத ஒரு செல்போன் வாங்கி கொடுத்து வாப்பா வந்தாலும் பார்க்காத, அம்மா வந்தாலும் பார்க்காத, அதுதான் உனக்கு வாப்பா, அதுதான் உனக்கு உமா அப்படின்னு சொல்லி உள்ள கொடுத்துறோம். அதுக்குள்ள 1000 கணவன்மார்கள் உள்ள இருக்காங்கிறது கூட நமக்கு தெரியல. இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு தாய், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு எப்படி சேவகம் செய்கிறாள் என்று தாய்க்காரி வாழ்ந்து காட்டினா பாருங்க. அவ வாழ்ந்து காட்டுறதுக்கு இப்பவும் தயாரு, ஏற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகள் தயார் இல்லை. திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க சின்ன பிரச்சனைனா உடனே வீட்டுக்கு வர்றாங்க. தாய் தகப்பன் ஆறுதல் சொன்னா தாய் தகப்பனை உரித்து விட்டு வெளியே போக தயாரு. வா மகராசி என்று வரவேற்று நீதிமன்றத்தில் உண்மை விட்டு வந்த ஒரு கேச பதிவு பண்ணி இஸ்லாத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தயாரா இருக்கு. அதுக்கு அரசாங்கமே துணை போகுது. பாராளுமன்றத்துல பிரதமரே போய் சொல்றாரு, நீதிமன்றம் தான் தெரிவிச்சு தலாக்கு சட்டம் கொண்டு வர சொல்லு பச்சு அப்படி சொல்லவே இல்லை. நீதிமன்றம் ஜனநாயக அடிப்படையில பாராளுமன்றம் என்பது புனிதமானது, நம்ம ஏற்றுக்கிறமாங்கிறது வேற விஷயம். அங்க பொய் சொல்லக்கூடாது, அது ஒரு புனிதமான இடம்ங்கிறது வழிமுறை. அங்க வச்சு பொய்யே சொல்றாரு, அது யாரும் கேட்கவும் முடியல. இவ்வளவு பெரிய கூட்டம், கோடிக்கணக்கான மக்கள் இருந்தோம். இதெல்லாம் எங்கிருந்து அது அடிப்படையில வருதுன்னு சொன்னாங்க. அடிப்படையே அஸ்திவாரமே ஆட்டம் கொண்டு விட்டது. நம்ம குடும்பத்திலிருந்தே நம்முடைய சகோதரிமார்களே அவர்களுக்கு கிடைக்கின்றார்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதுக்கு. ஆகையினால இந்த பாரபட்சங்கள் களையப்பட வேண்டும். நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம் அடிப்படையிலிருந்து அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. என்னதான் நீங்கள் தியரியை கொடுத்தாலும் பிராக்டிக்கல் ஒன்னு இருக்குது. அந்த பிராக்டிக்கல் பாடம்ங்கிறது என்னன்னு சொன்னா நாம வாழ்ந்து காட்டுறது. ஒரு தகப்பனா அப்படித்தான் இருக்கணும், ஒரு கணவன்னா அப்படித்தான் இருக்கணும், ஒரு மனைவினா இப்படித்தான் இருக்கணும். அவருடைய தாய் வந்து அவளுக்கு வாழ்ந்து காட்டணும். ஒரு தகப்பன்கிறவன் எப்படி நடந்துக்கணும், ஒரு கணவன்கிறவன் எப்படி நடந்துக்கணுங்கிறத அவருடைய தகப்பன் வாழ்ந்து காட்டணும் அவளுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் போது
தான் உண்மையான குடும்பங்கள்ல மலர்ச்சி மலர்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். அப்போதுதான் எதிரிகள் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படும். என்னதான் ஆராய்ச்சி பண்ணி தோண்டி துருவி எடுத்தாலும் இந்த சமுதாயத்துல இருந்து ஒருத்தன் கிடைக்க மாட்டானையா, இஸ்லாத்துக்கு எதிராக அவனை பயன்படுத்தலாம்னு பார்த்தா ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டானே அப்படிங்கிற நிலை எப்ப வருதோ அப்போதான் இன்ஷால்லா நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி வாழக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was done